நமஸ்காரம். ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள். ஆஸ்திகர்கள் எல்லாம் கடவுளின் செயல் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்கள். நாத்திகர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் தான் எதையும் செய்கிறோம், பொறுப்பு நமது தான் என்று இருப்பார்கள். இதை பார்த்தால் என்ன தோணலாம்? ஆஸ்திகர்கள் ஒரு வகையில் பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு எல்லாவற்றையும் இறைவனிடத்திலே என்று சொல்லிவிட்டு நிம்மதியாய் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கலாமா? ஆனால் நாத்திகர்கள் செய்யும் செயலுக்கு பொறுப்பை தாங்களே ஏற்கிறார்கள், கடவுளை ஏற்பதில்லை. நாம் செய்யும் செயலுக்கு நாமே பொறுப்பு என்கிறார்கள். அதுதானே சரி என்று தோன்றும். இதற்கு ஒரு விதத்தில் பதில் பார்க்க வேண்டும். இதிலே ரெண்ட சொன்னதிலும் ஒரு குறைபாடு உள்ளது. முதலில் ஆத்திகர்கள் பொறுப்பை தட்டி கழித்து பெருமானிடத்தில் விட்டுவிட்டார்கள் அப்படிங்கிற வாதமே சரியில்லை. யாரும் பொறுப்பை தட்டி கழிக்கவில்லை. நாம் செய்பவற்றுக்கு நாம் தான் பொறுப்பாளிகள். இது ஆத்திகரோ நாத்திகரோ கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டியதுதான். பின் அப்ப கடவுளை ஒத்துக்கொள்ளவில்லையா? நாம் தான் எல்லாம் செய்கிறோமா? அவன் செய்விக்கிறான்னு சொல்லப்படுகிறதே, கர்த்தா காரியிதாச்ச சகா, செய்பவனும் அவன் செய்விப்பவனும் அவன். கண்ணன் அடிக்கடி கீதையில் அர்ஜுனா நீ செய், ஆனால் நீ செய்தேன்கிற எண்ணத்தை வைத்துக் கொள்ளாதே, நான் செய்வித்தேன் நினை என்று சொல்லுகிறார். அப்ப எல்லா இடத்திலையுமே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதே, அப்ப ஆத்திகர்கள் பொறுப்பை ஏற்கவில்லை தானே என்று கேட்க தோணும். இந்த சொல்லப்பட்ட ஸ்லோகங்களுக்கெல்லாம் என்ன பொருள்? பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் என்கிறார். ஜீவன்தான் செயல் புரிபவன், ஜீவன்தான் கர்த்தா. ஏன் செய்வது நான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டால் அப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் யாருக்கு உபதேசிக்கும்? பகவானுக்கா? இப்படி செய் இப்படி செய்யாதேன்னு வேதங்கள் சொல்லுகின்றன. அத ஜீவன் செய்பவன் என்று நம்பித்தான் வேதங்கள் சொல்லுகின்றன. கடவுள்தான் செய்பவன் இருந்தால் வேதங்கள் கடவுளுக்கு உபதேசம் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. அதனால் ஆத்திகர்களும் நாம் தான் செய்கிறோம் என்றுதான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். பொறுப்பு நமது. இப்போ கடவுள்தான் சொன்னதுக்காக ஆத்திகர்கள் எல்லாம் படிக்காமலா பரீட்சைக்கு போகிறோம்? இல்ல அப்பா அம்மாவுக்கு உடம்புக்கு வந்துட்டா ஆஸ்பத்திரிக்கு போகாத இருக்கோமா? அப்படி இல்லையே, நம்ம முயற்சி தான் செய்கிறோம். பின்ன எந்த பொறுப்பை இறைவனிடத்தில் வைத்திருக்கிறோம்? நம்ம மொத்த பேரையும் படைத்தார் அப்படிங்கிறதுனாலே அவர் கொடுத்த கைகால்களை கொண்டுதான் நாம் செயல்படுகிறோம். அதனால் பொறுப்பாளி அவர் என்று சொல்லுகிறோம். கடைசியில் நம்மளை படைத்ததே அவர். ஆனால் அதற்காக நாம் தும்முவதற்கும் இருமுவதற்கும் அவரா காரணம்? உடல் கொடுத்தார், அந்த உடலை வைத்துக் கொண்டு நான் தும்முகிறேன். அவர் குரல் கொடுத்தார், குரலை வைத்துக் கொண்டு நான் சரியாக தவறாக பாடுகிறேன். இப்படித்தான் எடுத்துக்கொள்வதை பெருமானுடைய பொறுப்புன்னு சொல்லுகிறோம். அதனால எல்லாத்தையும் அவர் தலையில் விட்டுவிட்டு நாம் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படி அல்ல. நம்மையே அவர் படைத்திருக்கிறபடியால் இறுதியான பொறுப்பாளி அவர். அவர் கொடுத்ததை கொண்டுதான் நாம் செயல்படுகிறோம். அதனால்தான் அவர் செய்விக்கிறார்னு சொல்லுகிறோம். ஒரு பெரிய தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டது, அரசாங்கம் மின்சாரம் கொடுத்தது, வரி விலக்கு கொடுத்தது, தனியார்கள் வந்து தொழில் நடத்தினார்கள், ஓஹோ என்று நடந்தது. நாங்கள் இத்தனை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினோம், இவ்வளவு பொருள் உற்பத்தி செய்தோம், ஏற்றுமதி செய்தோம் என்று கண்டிப்பா அரசாங்கம் தங்கள் வெற்றியாகத்தான் சொல்லும். அதுக்குன்னு அரசாங்கமே வந்தா அங்க தொழில் தொடங்கிட்டு இல்லை. ஆனால் இந்த தொழில் பேட்டையே அதுதான் தொடங்கிது. மின்சாரம் அரசாங்கம் தான் கொடுத்தது. இந்த நோக்கத்தில் தான் அதற்குண்டான பரிசையும் பெருமையையும் பெயரையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. அதே போல நாமும் பகவான் கொடுத்த சரீரம், அவர் படைத்த உலகம், அதில் செயல்படுகிறோம். அதனால்தான் அவரை பொறுப்பாளி என்று சொல்லுகிறோம். அதை சொல்லிவிட்டா கண்டிப்பா நிம்மதியா தான் இருக்கும். பொறுப்பேற்று செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்காக இருமாப்படையக்கூடாது, நான் தான் செய்தேன் என்று. இருமாப்பு வந்தாலே மகிழ்ச்சி போய்விடும். அதற்காகத்தான் இருமாந்திராமல் பெருமான் தான் செய்வித்தான், ஏனெனில் உடலை கொடுத்ததே அவர்தானே என்கிற எண்ணத்தோடு அவர் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறோம். நல்லதுதானே. நான் செய்தேன் நான் செய்தேன்னு சொல்லிக் கொண்டிருந்தால் இருமாப்பு தான் வரும், ஆணவம் வரும். இல்லையே, நான் செய்திருந்தாலும் ஏன் நான் செய்தேன்னு சொல்ல வேண்டும்? பணிவோடு இருந்தால் என்ன? அந்த பணிவு தான் மிக முக்கியம். அதனால் ஆத்திகர்கள் பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள் என்பதில்லை. கண்டிப்பா அவரவர் தான் பொறுப்பு. மற்றொரு கோணம் பார்ப்போம். எல்லா செயல்களுக்கும் நாத்திகர்கள் தாங்களே பொறுப்பேற்கிறார்கள்னால் அது முதல்ல இயலுமா? உலகத்தை நாம நடத்துகிறோம், வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நாம நடத்துகிறோம், வேண்டாம். நான் செயல்படும் அனைத்தையும் நானா நடத்துகிறேன்? அதுவே தெரியவில்லையே. நன்றாகத்தான் படித்தேன், மதிப்பெண் வரவில்லை. நன்றாகத்தான் உடற்பயிற்சி செய்தேன், உடம்பு வெயிட்டு குறையவில்லை. எதனால்? பல பேருக்கு காரணம் தெரியாது. அப்ப எதெது தெரியாதோ அதற்கு எப்படி பொறுப்பேற்க முடியும்? எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பேற்க முடியாது. நான் செய்யும் செயல்களிலேயே பல வெற்றி பெறுகின்றன, பல தோல்வி பெறுகின்றன. அதையும் என்னால் கணிக்க முடியவில்லை. அதை தாண்டி என் குடும்பம், அதை தாண்டி வீதி, அதை தாண்டி உலகம், அதெல்லாம் கண்டிப்பா என்னுடைய வசத்தில் இல்லையே. அப்ப எப்படி நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க முடியும்? அதனாலே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னாலும் அது உண்மையாகாது. நாம பொறுப்பேற்கவும் முடியாது, எல்லாம் நம் வசத்திலும் இல்லை. அதனால் அந்த வாதமும் சரியல்ல. யார் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியுமோ அந்த இறைவனுடையது தான் பொறுப்பு. அவர் என்னை படைத்தார், அதனால் அவர் எனக்கு பொறுப்பாளி ஆகிறார். நான் முக்தி அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதை அவர் தான் செய்தாக வேண்டும். அதுக்குன்னு உடற்பயிற்சி செய்வதையோ பரீட்சைக்கு படிப்பதையோ ஆஸ்பத்திரி போவதையோ நான் தான் செய்தாக வேண்டும். ஆனால் அதில் கைமீறும் போது அவரைத்தான் உதவிக்கு அழைத்தாக வேண்டும். இந்த ஒரு அழகான தொடர்பில் தான் நம்முடைய சனாதன தர்மமே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் கண்டிப்பா யாரும் பொறுப்பை தட்டி கழிக்க வேண்டாம். நம் பொறுப்பு நம்மதே, ஆனால் அந்த நம்மையும் படைத்தவர் அவரே.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.